வணக்கம் இனிமையானவர்களே, இது உங்கள் ஜெனி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ட்ரிசில்ஸ் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் சாரல்கள். அதிக விற்பனைக்குள்ளான இக்கிகாயின் மூன்றாம் பாகத்தின் தொடர்ச்சியை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். வாழ்வின் நோக்கம் மற்றும் அர்த்தம் குறித்த தேடலை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக அடுத்து நாம் ஃப்ராங்கலின் நான்கு நோயாளிகளின் கதைகளை பார்க்கலாம். முதல் கதை விக்டர் ஃப்ராங்கல். நாஜி வதை முகாம்களிலும் பின்னர் ஜப்பானிலும் கொரியாவிலும் நிறுவப்பட்ட வகை முகாம்களிலும் அடைக்கப்பட்டிருந்தவர்களில் வகை முகாம்களுக்கு வெளியே பலவற்றை சாதிக்க ஆசைப்பட்டவர்களும் அங்கிருந்து உயிருடன் வெளியே செல்வதற்கு வலுவான காரணங்களை கொண்டிருந்தவர்களும் மட்டுமே அந்த முகாம்களிலிருந்து தப்பி பிழைப்பதற்காக அதிக சாத்தியக்கூறுகளை கொண்டிருந்ததாக உளவியலாளர் கூறுகின்றனர். இது விக்டர் ஃப்ராங்கலுக்கு முற்றிலும் பொருந்தும். அவர் நாஜி வதை முகாமிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் தம் சொந்த மருத்துவ தொழிலை தொடங்கி லோகோ சிகிச்சை என்னும் புதிய உளவியல் சிகிச்சை முறையை தோற்றுவித்த போது தானே அதன் முதல் நோயாளியாக இருந்ததை அவர் கண்டார். சாதிப்பதற்கு அவர் ஓர் இலக்கை கொண்டிருந்தார். அதுதான் அவரை பாதுகாத்தது. அவர் ஆஷ்விட்ஸ் வதை முகாமுக்கு வந்தபோது பிரசீகரிப்பதற்கு தயாராக இருந்த கையெழுத்து பிரதி ஒன்றையும் அவர் தன்னுடன் எடுத்து வந்திருந்தார். அந்த கையெழுத்து பிரதியில் தன் மருத்துவ தொழிலில் அவர் அதுவரை மேற்கொண்டிருந்த அனைத்து ஆய்வுகளும் முடிவுகளும் அவருடைய கோட்பாடுகளும் அடங்கியிருந்தன. அது அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டவுடன் அதை மீண்டும் முதலிலிருந்து எழுத வேண்டும் என்ற தணியாத தாகம் அவரிடம் ஊற்றெடுத்தது. அவரை சுற்றி நடந்து கொண்டிருந்த கொடூரங்களுக்கு நடுவே அது அவருடைய வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தத்தை கொடுத்தது. அவர் அந்த வதை முகாமில் கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருந்த போது கூட கையில் கிடைத்த சிறு துண்டு காகிதங்களில் தொலைந்து போன தன் கையெழுத்து பிரதியில் இடம்பெற்றிருந்த விஷயங்கள் தொடர்பாக தன் நினைவுக்கு வந்தவற்றை குறித்து கொள்ளும் அளவிற்கு அவருடைய காரணம் வலுவாக இருந்தது. இரண்டாவது கதை அமெரிக்க தூதரக உயர் அதிகாரி. விக்டர் ஃப்ராங்கலிடம் சிகிச்சை பெற்றுக் கொண்டவர்களில் அமெரிக்காவை சேர்ந்த தூதரக உயர் அதிகாரியும் ஒருவர். ஃப்ராங்கலிடம் சிகிச்சை பெற வருவதற்கு முன்பாக அந்த அதிகாரி அமெரிக்காவில் 5 ஆண்டுகள் வேறொரு மனநல மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். ஃப்ராங்கல் அவருக்கான சிகிச்சையை தொடங்கிய போது அவரிடம், நீங்கள் முதலில் எதற்காக ஒரு மனநல மருத்துவரை அணுகினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த அதிகாரி, என் வேலையையும் என் நாட்டின் வெளியுறவு கொள்கைகளையும் நான் வெறுக்கிறேன், ஆனால் அவற்றை நிறைவேற்றியே தீர வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது என்று கூறினார். அவருக்கு பல ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து வந்திருந்த அந்த முதல் மனநல மருத்துவர் அந்த அதிகாரியிடம், நீங்கள் உங்கள் தந்தையுடையனான உறவை சீர் செய்துவிட்டால் உங்கள் பிரச்சனை சரியாக விடும் என தொடர்ந்து வலியுறுத்தியதோடு, உங்கள் வேலையும் அரசாங்கமும் ஒரு விதத்தில் ஒரு தந்தையின் ஸ்நானத்தை பிரதிநிதப்படுத்துவதால் உங்கள் தந்தையுடன் நீங்கள் சமரசம் செய்து கொண்டால் உங்கள் வேலையின் மீது உங்களுக்கு இருக்கும் வெறுப்பும் இணக்கமின்மையும் தீர்ந்துவிடும் என்று பரிந்துரைத்திருந்தார். அந்த அதிகாரி இதை ஃப்ராங்கலிடம் எடுத்துரைத்த போது ஃப்ராங்கல் அவரிடம், நீங்கள் வேறொரு துறையில் வேலை செய்ய விரும்பியிருந்து அது உங்களுக்கு கைகூடாமல் போனதால் உருவான விரக்தி தான் உங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் என்று தெரிவித்தார். இந்த யோசனையை மனதில் இருத்தி கொண்டு அந்த அதிகாரி ஃப்ராங்கலுடனான தன்னுடைய சிகிச்சையை நிறைவு செய்து கொண்டார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் ஃப்ராங்கலை தொடர்பு கொண்ட அந்த அதிகாரி, இப்பொழுது நான் வேறொரு வேலையில் இருக்கிறேன், நான் இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று தெரிவித்தார். அந்த அதிகாரி இத்தனை ஆண்டுகளாக தேவையின்றி சிகிச்சை எடுத்து வந்திருந்தார் என்பதோடு சிகிச்சை தேவைப்பட்ட ஒரு நோயாளியாக கூட அவர் கருதப்பட்டிருக்க வேண்டியதில்லை என்று ஃப்ராங்கல் கருதினார். வாழ்க்கைக்கான ஒரு புதிய நோக்கத்தை தேடிக்கொண்டிருந்த ஒரு சாதாரண நபர் அவர். அவர் தன் நோக்கத்தை கண்டுபிடித்தவுடன் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தம் பிறந்தது. மூன்றாவது கதை தற்கொலை எண்ணத்தை கொண்டிருந்த ஒரு தாய். தன் 11 வயது மகனை இழந்த ஒரு தாய் தன்னுடைய இன்னொரு மகனை கொன்றுவிட்டு தன்னையும் மாய்த்து கொள்ள முயன்று அதில் தோல்வியுற்ற பிறகு ஃப்ராங்கலின் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்பெண்மணியின் திட்டம் நிறைவேறாமல் போனதற்கு காரணம் அவருடைய மற்றொரு மகன்தான். அவன் பிறந்ததிலிருந்தே முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். ஆனால் தன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருந்ததாக அவன் நம்பினான். தன் தாயார் தன்னை கொன்றுவிட்டு அவரையும் மாய்த்து கொண்டால் தன்னுடைய வாழ்வின் நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும் என்று அவன் கவலைப்பட்டான். ஒரு குழு சிகிச்சையின் போது அப்பெண் தன்னுடைய கதையை எல்லார் முன்னிலையிலும் பகிர்ந்து கொண்டார். அவருக்கு உதவுவதற்காக பின்வருமாறு கற்பனை செய்யும்படி பிராங்கல் இன்னொரு பெண்ணிடம் கேட்டுக்கொண்டார். நீங்கள் ஒரு செல்வ சீமாட்டி, உங்களுக்கு மிகவும் வயதாகிவிட்டது, நீங்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு குழந்தைகள் யாரும் இல்லை. அவ்வாறு கற்பனை செய்த அப்பெண்மணி, பிறகு நான் அப்படி ஒரு நிலைமையில் இருந்திருந்தால் நான் ஒரு தோல்விகரமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருந்ததாக நான் உணர்ந்திருப்பேன் என்று ஆணித்தரமாக கூறினார். பிராங்கல் இப்போது தற்கொலைக்கு முயன்ற தாயிடம் திரும்பி, இப்போது நீங்கள் உங்களை அந்த நிலையில் கற்பனை செய்யுங்கள் என்று கூறினார். அப்பெண்மணி அவ்வாறே செய்துவிட்டு, நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது என்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கும் என்னால் இயன்ற அனைத்தையும் நான் செய்து வந்துள்ளேன் என்பதை நான் இப்போது உணர்கிறேன். முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள என் மகனுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கின்றேன். அவன் அன்பானவனாகவும் போதிய அளவு மகிழ்ச்சியானவனாகவும் வளர்ந்திருக்கிறான் என்று தன் அழுகையினூடே கூறினார். பிறகு, என்னுடைய வாழ்க்கையை என்னால் அமைதியுடன் திரும்பி பார்க்க முடிகிறது, ஏனெனில் என் வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக இருந்திருக்கிறது. நான் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ கடினமாக உழைத்திருக்கிறேன். நான் என்னால் முடிந்த அளவு சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கிறேன். என் மகனுக்கு எல்லாவற்றையும் என்னால் முடிந்த அளவு சிறப்பாக செய்திருக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு தோல்விகரமான வாழ்க்கை அல்ல என்று அவர் கூறினார். தான் மரணப்படுக்கையில் இருந்தது போல கற்பனை செய்ததன் மூலம் தற்கொலைக்கு முயன்ற அந்த தாய் தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து தன் வாழ்க்கைக்கு ஏற்கனவே அர்த்தம் இருந்ததை அறிந்து கொண்டார். 4வது கதை, துயரத்தில் மூழ்கியிருந்த ஒரு மருத்துவர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தன் மனைவியை பறி கொடுத்திருந்த முதிய மருத்துவர் ஒருவர் தன்னுடைய மனச்சோர்விலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். பின்னர் அவர் விக்டர் பிராங்கலை அணுகினார். அவருடைய நிலையை அலசுவதற்கோ இல்லை அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்கோ பிராங்கல் முனையவில்லை. பிராங்கல் அவரிடம் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டார். உங்கள் மனைவிக்கு முன்பாக நீங்கள் இறந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும்? அதை கேட்டு அந்த மருத்துவர் நிலை குலைந்து போனார். அது என் மனைவிக்கு மிகவும் கொடுமையானதாக இருந்திருக்கும். நான் இல்லாமல் அவள் மிகவும் சிரமப்பட்டிருப்பாள் என்று அந்த முதியவர் தெரிவித்தார். இதை கேட்ட விக்டர் பிராங்கல், நீங்கள் உங்கள் மனைவிக்கு எவ்வளவு பெரிய சிரமத்தை தவிர்த்திருக்கிறீர்கள் என்று பார்த்தீர்களா டாக்டர்? இதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை நீங்கள் உயிர் பிழைத்திருப்பதும் உங்கள் மனைவிக்காக துக்கம் அனுசரிப்பதும் தான் என்று கூறினார். அந்த முதிய மருத்துவர் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் பிராங்கலின் கைகளை பற்றி அவருக்கு நன்றி தெரிவித்து விட்டு மன நிம்மதியுடன் அவருடைய மருத்துவமனையை விட்டு வெளியேறினார். தன்னுடைய அன்பு மனைவிக்காக அவர் தன் துக்கத்தை தாங்கிக் கொண்டார். இப்போது அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைத்து விட்டிருந்தது. அந்த முதிய மருத்துவர் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் பிராங்கலின் கைகளை பற்றி அவருக்கு நன்றி தெரிவித்து விட்டு மன நிம்மதியுடன் அவருடைய மருத்துவமனையை விட்டு வெளியேறினார். தன்னுடைய அன்பு மனைவிக்காக அவர் தன் துக்கத்தை தாங்கிக் கொண்டார். இப்போது அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைத்து விட்டிருந்தது. மோரிட்டா சிகிச்சை. பிராங்கல் தன்னுடைய லோகோ சிகிச்சையை கண்டுபிடித்த அதே காலகட்டத்தையொட்டி, சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, ஜப்பானில் ஷோமோ மோரிட்டோ என்பவர் வாழ்வின் நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஓர் உளவியல் சிகிச்சையை கண்டுபிடித்தார். அவருடைய சிகிச்சை முறை மிதமான மனக்கோளாறு, மிகை விருப்ப நிர்பந்த மனப்பிறழ்வு, அதிர்ச்சிக்கு பிந்திய மன உளைச்சல் போன்றவற்றில் சிறப்பாக பலனளித்தது. ஷோமோ மோரிட்டோ ஓர் உளவியல் மருத்துவர் மட்டுமல்லர், அவர் ஒரு ஜென் குருவும் கூட. அவருடைய சிகிச்சை முறை ஜப்பானில் ஒரு நிரந்தர ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்தியது. பெரும்பாலான மேற்கத்திய உளவியல் சிகிச்சை முறைகள் நோயாளிகளின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில் அல்லது அவற்றை திருத்துவதில் தன் கவனத்தை குவிக்கின்றன. நாம் சிந்திக்கின்ற விஷயங்கள் நாம் உணரும் விதத்தின் மீது தாக்கம் ஏற்படுத்துகின்றன என்றும், நாம் உணரும் விதம் நாம் நடவடிக்கை எடுக்கும் விதத்தின் மீது தாக்கம் விளைவிக்கிறது என்றும் மேற்கிந்தியர் நினைக்கின்றனர். ஆனால் மோரிட்டோ சிகிச்சை முறை நோயாளிகள் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை விடுத்து அவற்றை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர்களுடைய நடவடிக்கைகளின் விளைவாக அவர்களுடைய உணர்வுகள் மாறும் என்பதற்கு அது காரணம். நோயாளிகள் தங்களுடைய உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதோடு மோரிட்டோ சிகிச்சை நின்று விடுவதில்லை. செயல் நடவடிக்கைகளின் அடிப்படையில் புதிய உணர்ச்சிகளை தோற்றுவிக்கவும் அது முயற்சிக்கிறது. அனுபவங்கள் மூலமாகவும் மீண்டும் மீண்டும் ஒரு செயலை செய்வதன் மூலமாகவும் புதிய உணர்ச்சிகள் தோற்றுவிக்கப்படுவதாக மோரிட்டோ கூறியுள்ளார். மோரிட்டோ சிகிச்சையானது அறிகுறிகளை களைவதற்கானது அல்ல, மாறாக நம்முடைய விருப்பங்கள், பதற்றங்கள், அச்சங்கள், கவலைகள் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு பிறகு நாம் அவற்றை துறப்பதற்கு அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதிர்மறையான உணர்ச்சிகளை துறப்பது பற்றி மோரிட்டோ ஒரு உருவகத்தின் மூலம் எடுத்துரைக்கிறார். ஒரு நீண்ட கயிற்றால் ஒரு கம்பத்தில் கட்டப்பட்டிருக்கும் ஒரு கழுதை அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக அக்கம்பத்தை சுற்றி சுற்றி வந்தால் என்ன ஆகும்? அந்த கயிறு முழுவதும் அக்கம்பத்தில் சுற்றி கொள்ளும். எனவே அக்கழுதையால் அதற்கு மேல் நகர முடியாது. அதுபோலவே மக்கள் தங்களுடைய அச்சங்கள் மற்றும் அசௌகரியங்களிலிருந்து விடுபட முயற்சிக்கும் போது அது குறித்து அதிகமாக சிந்திப்பதன் மூலம் அவர்கள் அதிலிருந்து மீள முடியாமல் அதிலேயே உழன்று கொண்டிருக்கின்றனர். மோரிட்டோ சிகிச்சை முறையின் அடிப்படை கொள்கைகள். உங்களுடைய உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் குறித்து அளவுக்கு அதிகமான எண்ணங்கள் வந்தால் அவற்றை கட்டுப்படுத்தவோ அல்லது அவற்றை துரத்தி அடிக்கவோ முயற்சிக்க கூடாது. அப்படி செய்தால் அவை மேலும் தீவிரமடையும். மனித உணர்ச்சிகளை பற்றி மோரிட்டோ இவ்வாறு கூறுகிறார். நாம் ஒரு எண்ண அலையை வேறொரு அலையை கொண்டு துரத்தி அடிக்க முயன்றால் விரைவில் எல்லையற்ற ஒரு கடலின் முன்னே நாம் நின்று கொண்டிருப்போம். நாம் நம்முடைய உணர்வுகளை உருவாக்குவதில்லை, அவை நம்மிடம் வருகின்றன, அவ்வளவுதான். அதனால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை வரவேற்பதில் தான் சூட்சமம் உள்ளது. உணர்ச்சிகளை மோரிட்டோ வானிலையோடு ஒப்பிடுகிறார். நம்மால் அவற்றை முன்கூட்டியே கணிக்கவும் முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. அவற்றை நம்மால் வெறுமனே அவதானிக்க மட்டுமே முடியும். என்னருமை ஏகாந்தமே, இன்று நீ எப்படி இருக்கிறாய்? என்னருகே வந்து அமர்ந்து கொள். நான் உன்னை அருமையாக கவனித்துக் கொள்கிறேன் என்று திக்னட் ஹென் கூறியுள்ளது இங்கு பொருத்தமாக இருக்கும். நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். அறிகுறிகளை களைவதில் நாம் நம்முடைய கவனத்தை குவிக்க கூடாது. ஏனெனில் குணமடைதல் தானாக நிகழும். அதற்கு பதிலாக நிகழ்கணத்தில் நாம் நம் கவனத்தை குவிக்க வேண்டும். அக்கணத்தில் நாம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த வேதனையை ஏற்றுக்கொள்வதில் நம் கவனத்தை குவிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அதை அறிவுபூர்வமாக அணுகுவதை தவிர்க்க வேண்டும். நோயாளி தன்னுடைய தனித்தன்மையை வளர்த்து கொள்ள அவருக்கு உதவுவதுதான் அவருக்கு சிகிச்சை அளிப்பவரின் நோக்கமாக இருக்க வேண்டும். நோயாளி தன்னுடைய தனித்தன்மையை வளர்த்து கொள்ளும் போது அவரால் எல்லா விதமான சூழல்களையும் கையாள முடியும். ஒருவர் தன்னுடைய தனித்தன்மையை வளர்த்து கொள்வது அவர் மேற்கொள்ளும் செயல் நடவடிக்கைகளை பொறுத்து அமைகிறது. மோரிட்டோ சிகிச்சை முறை நோயாளிகளுக்கு விளக்கங்கள் எதையும் கொடுப்பதில்லை. நோயாளிகள் தங்களுடைய செயல் நடவடிக்கைகளிலிருந்து அவற்றை கற்றுக்கொள்ள அது அவர்களை தூண்டுகிறது. இந்த சிகிச்சை முறை தியானம் செய்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதில்லை. மேற்கத்திய சிகிச்சை முறைகளில் நோயாளிகள் தங்களுடைய உணர்ச்சிகளை ஒரு குறிப்பேட்டில் எழுதி கொள்ள ஊக்குவிக்கப்படுவதோடு அதை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மோரிட்டோ சிகிச்சை முறையில் நாள் குறிப்பேட்டில் எப்படி எழுதுவது என்பது கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. இங்கு நோயாளிகள் அனுபவத்தின் மூலமாகவே தாங்களாகவே கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடியுங்கள். நம்மால் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது என்றாலும் நம்முடைய செயல் நடவடிக்கைகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அதனால்தான் வாழ்வின் நோக்கம் குறித்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எப்போதும் மோரிட்டாவின் இந்த கேள்விகளை மனதில் இருத்தி கொள்ளுங்கள். இக்கணத்தில் நான் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? எந்த வகையான செயல் நடவடிக்கைகளை நான் மேற்கொள்ள வேண்டும்? இதை சாதிப்பதற்கான வழி நம்முள் ஆழமாக உற்று நோக்கி நம்முடைய இக்கிகையை கண்டுபிடிப்பதுதான். மோரிட்டோ சிகிச்சை முறையின் 4 கட்டங்கள். மோரிட்டோவின் சிகிச்சை 15-21 நாட்கள் வரை நீளும். அதில் கீழ்கண்ட 4 கட்டங்கள் அடங்கியுள்ளன. 1. தனிமைப்படுத்துதல் மற்றும் ஓய்வெடுத்தல், 5-7 நாட்கள் வரை. சிகிச்சையின் முதல் வாரம் முழுவதும் நோயாளி வெளி தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் ஒரு அறையில் ஓய்வெடுக்க வைக்கப்படுவார். அங்கு தொலைக்காட்சியோ அல்லது புத்தகங்களோ இருக்காது. உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அங்கு அனுமதி கிடையாது. நோயாளி வேறு யாருடனும் பேசவும் கூடாது. நோயாளிக்கு அவருடைய எண்ணங்கள் மட்டுமே துணையாக இருக்கும். நாளும் பெரும்பான்மையான நேரம் அவர் படுத்திருப்பார். அவருக்கு சிகிச்சை அளிப்பவர் அவ்வப்போது வந்து அவரை பார்த்து செல்வார். ஆனால் அவர் நோயாளியுடன் கலந்துறவாடுவதை தன்னால் இயன்றவரை தவிர்த்து விடுவார். நோயாளி படுத்து கொண்டிருக்கும் போது அவரிடம் தோன்றி மறையும் எண்ணங்களை தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கும்படி அவருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பவர் அறிவுறுத்துவார். ஒரு கட்டத்திற்கு பிறகு நோயாளி மிகவும் சலிப்படைந்து செயல் நடவடிக்கைகளில் இறங்க விரும்பும் போது அவர் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராகி விடுகிறார். மிதமான வேலையில் ஈடுபடுத்துதல் 5-7 நாட்கள் வரை. இக்கட்டத்தில் இருக்கும் போது நோயாளி மௌனமாக சில வேலைகளை மீண்டும் மீண்டும் செய்யும்படி அறிவுறுத்தப்படுவார். தன்னுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பற்றி ஒரு குறிப்பேட்டில் எழுதுவது அதில் ஒன்று. ஒரு வாரம் தனிமையில் இருந்த நோயாளி இப்போது வெளியில் இயற்கையில் காலார நடக்க அனுமதிக்கப்படுவார். அவர் மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளவும் ஊக்குவிக்கப்படுவார். அதோடு தோட்ட வேலை, வரைதல், ஓவியம் தீட்டுதல் போன்ற எளிய வேலைகளை அவர் செய்ய தொடங்குவார். இக்கட்டத்திலும் நோயாளி தனக்கு சிகிச்சை அளிப்பவரை தவிர வேறு எவருடனும் பேசுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. 3. கடின வேலைகளில் ஈடுபடுத்துதல் 5-7 நாட்கள் வரை. இக்கட்டத்தில் இருக்கும் போது உடல் உழைப்பு தேவைப்படும் வேலைகளில் நோயாளி ஈடுபடுத்தப்படுவார். மோரிட்டா தன்னுடைய நோயாளிகளை காற்றுக்கு அழைத்து சென்று அவர்களை அங்கு விறகு வெட்ட வைப்பார். அதோடு எழுதுதல், ஓவியம் தீட்டுதல், பீங்கான்களை தயாரித்தல் போன்ற பிற நடவடிக்கைகளில் ஈடுபடவும் நோயாளிகள் அனுமதிக்கப்படுவர். இக்கட்டத்தில் நோயாளிகள் பிறருடன் பேச அனுமதியுண்டு என்றாலும் தாங்கள் ஈடுபட்டிருக்கும் வேலை தொடர்பாக மட்டுமே பேசலாம். 4. யதார்த்த உலகிற்கு திரும்புதல். இப்போது நோயாளி மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டு வெளி உலகிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். ஆனால் அங்கும் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபடும்படியும் மருத்துவமனையில் இருந்தபோது அவர் மேற்கொண்ட கடினமான வேலைகளை தொடரும்படியும் அவர் வலியுறுத்தப்படுவார். அவர் மீண்டும் சமுதாயத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு புதிய மனிதராக, வாழ்வில் நோக்கம் குறித்த தெளிவு பெற்றவராக, சமுதாய அழுத்தங்களாலும் உணர்ச்சி அழுத்தங்களாலும் அலைகழிக்கப்படாத ஒருவராக அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதே இச்சிகிச்சையின் நோக்கம். நைகான் தியானம். மோரிட்டா ஒரு ஜென் குரு மட்டுமல்ல, நைகான் தியான முறையில் கை தேர்ந்தவரும் கூட. அவருடைய சிகிச்சை முறையில் பெருமளவு இந்த தியான பாரம்பரியத்திலிருந்து கடன் வாங்கப்பட்டதே. இந்த தியானத்தில் கலந்து கொள்கின்றவர்கள் தங்களை தாங்களே 3 முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். அவை: 1. ஒரு குறிப்பிட்ட நபரிடமிருந்து நான் எதை பெற்றேன்? 2. அந்த நபருக்கு எதை கொடுத்தேன்? 3. நான் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையை உண்டு பண்ணினேன்? இக்கேள்விகளை கேட்டு அவற்றுக்கான பதில்களை அசை போடுவதன் மூலம் பிறரை நம்முடைய பிரச்சனைக்கு காரணமாக ஆக்குவதை நாம் நிறுத்திக் கொள்வோம். நம்முடைய பொறுப்புணர்ச்சியை ஆழமாக்கிக் கொள்வோம். நீங்கள் ஒருவர் மீது கடும் கோபம் அடைந்திருந்து அவரை நெய்ய புடைக்க விரும்பினால் அது குறித்து சிந்திக்க 3 நாட்களை எடுத்துக் கொள்ளுங்கள். 3 நாட்களின் முடிவில் அவரோடு மல்லுக்கு நிற்க வேண்டும் என்ற விருப்பம் பிசுபிசுத்து போயிருக்கும் என்று மோரிட்டா கூறுவது இங்கு கவனிக்கத்தக்கது. இப்போது இக்கிகாய். பிணி நீக்குபவர்களை சந்திக்காமல், ஆன்மீக முகாம்களில் கலந்து கொள்ளாமல் நோயாளிகள் தங்களுடைய தனித்துவமான அனுபவங்களை பெறுவதற்கு உதவுவதே லோகோ சிகிச்சை மற்றும் மோரிட்டோ சிகிச்சையின் அடித்தளமாகும். அதாவது உங்களுடைய இருத்தலுக்கான உந்து சக்தியான உங்களுடைய இக்கிகையை நீங்கள் கண்டுபிடிக்க உதவுவதுதான் அவற்றின் நோக்கம். இப்பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கு தேவைப்படும் முக்கியமான விஷயங்கள் சிலவற்றை பற்றி அடுத்து வரும் அத்தியாயங்களில் பார்க்கலாம். செய்வதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வேலைகளில் திளைத்திருக்கும் நிலையை அடைதல், நிகழ்கணல் ஐப்போடு உணவு உண்ணுதல், மிதமான உடற்பயிற்சிகளில் ஈடுபடுதல், பிரச்சனைகள் வரும்போது சுருண்டு விடாமல் இருத்தல் போன்றவை அவற்றில் அடங்கும். இப்பாதையில் நீங்கள் சீராக பயணிக்க வேண்டுமென்றால் இந்த உலகம் கச்சிதமானதல்ல, இதிலுள்ள மக்கள் யாவருமே கச்சிதமானவர் அல்லர் என்ற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வளர்வதற்கும் சாதிப்பதற்குமான வாய்ப்புகள் இங்கு கொட்டி கிடக்கின்றன என்பதையும் நீங்கள் மறக்கக்கூடாது. அன்புக்கினியவர்களே, 3 நிறைவுற்றது. மீண்டும் 4 இன்னொரு பதிவுடன் வாசிக்கும் வரை தொடர்ந்து என்னுடன் இணைப்பில் இணைந்திருங்கள். ஸ்பாட்டிஃபையில் ட்ரிசல்ஸ் ஆஃப் சைக்காலஜியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை காத்திருங்கள். உங்கள் நலனில் அக்கறை கொண்டிருங்கள். அன்புடன் ஜெனி.